தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடாது என்ற உள்ளுணர்வு ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் இருக்கு. இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஆழமாக மனிதர்களுக்கு தெரியும். நம்ம செத்து இறந்து அதோடு முடிஞ்சு போகிறது இல்லை நம்ம வாழ்க்கை என்பதை வேதம் சொல்கிற மாதிரி மனிதனுடைய இருதயத்தில் நித்தியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனால் மனுஷங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிய போகிறதில்லை. அந்த ஆண்டவருடைய கல்லறைக்கு வந்துக்கிட்டு இருந்த பெண்கள் ஒரு கேள்வி, துக்ககரமான கேள்வியோடு வந்தாங்க. அந்த பெரிய கல்லை யார் நமக்காக திறப்பாங்க? அது அவங்க பேசினது ஒரு உண்மையான கல்லை பற்றி பேசியிருந்தாலும், ஒரு உருவக அணியில் உலக மனித குலத்தின் பெருமூச்சின் கேள்வியே அதுதான். மரணத்தை மறைத்து போய் இறுதியாக மரணம் முடிஞ்சு போகுது. மரணத்தில் கல்லை வைத்து மூடிடுறோம் உடம்புகளை. அந்த கல்லை திறக்கக்கூடியவங்க யார்? நமக்கு ரொம்ப நேசமானவங்க, மரணத்தின் அகோரத்தை நம்ம எப்போ உணர்றோன்னா, நேசமான அப்பாவோ அம்மாவோ மனைவியோ பிள்ளைகளோ நம்ம கண் முன்னாடியே இறந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாமல் அவங்கள இழக்கும் போது, மனத்தளர்ந்த அந்த நேரத்தில் அவங்க கல்ற முன்னாடி நின்று நமக்கு வர கேள்வி என்ன? ஐயோ, இந்த கல்லை திறந்து என் புள்ள திருப்பி வந்துடாதா, எங்கள் அப்பா வந்துட மாட்டாங்களா, எங்கள் அம்மா வந்துட மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டு நூற்றாண்டு கடந்து போக போக எல்லா மனிதர்களும் அவங்களுடைய நேசமானவங்கள அடக்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் விழுங்குகிற கல்லறை எண்ணல் அடங்காத எண்ணற்ற மக்களை விழுங்கி கொண்டு தான் இருக்கிறது. எல்லாரும் சாகுறாங்க, ஒவ்வொரு செகண்ட்லேயும் மக்கள் சாகுறாங்க. மரணம் தான் முடிவா? மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கா? அப்படி இருந்தா அந்த கல்லை திறந்து அந்த வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறவர்கள் யார் யார்? அந்த கேள்விக்கு பல பேர் பதில் கொடுக்க பார்த்தாங்க, இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல பிலாசபர்ஸ் இல்லைங்களா, தத்துவ சாஸ்திரிகள், அறிவியல், விஞ்ஞானம், அதெல்லாம் அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்லுது. அன்னை மத தலைவர்கள் ஒரு காரணங்களை சொல்றாங்க. அந்த கல்லை துறக்கிறவங்க இவங்க எப்படித்தான் நடக்கும், எப்படித்தான் நடக்கும், நமக்கு மறு ஜென்மம் இருக்குது, பத்து ஜென்மம் இருக்குன்ற பல யூகங்களும் பல கதைகளும் தியரிஸ் கனவுகளும் நமக்கு சொல்லப்படுகிறது. அதை சொன்னவங்க எல்லாம் செத்து தான் போயிட்டாங்க. யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களும் செத்து போயிட்டாங்க. மனிதர்கள் தொடர்ந்து அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த கல்லை திறக்கக்கூடியவர் யார், கல்லறைக்கு அப்புறம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர் யார்? இதுதான் காலத்தின் கேள்வி, இதுதான் காலத்தின் முக்கியமான கேள்வி. இதை விட முக்கியமான கேள்வி என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாரும் சாகிறோம். அதுக்கு சாகிறதுக்கு அப்புறம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர் யார்? அந்த கேள்விக்கு பதில் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஞானிகள், பெரிய மேதாவிகள், படித்தவங்க, ஐஸ்வர்யவான்களுக்கு இன்னமும் பதில் கிடைக்காத நிலையில் அந்த ஏழை பெண்கள் கல்லறைக்கு போன அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைங்களா. அதை நாம் பார்க்கிறோம். அதிகாலையில் எந்திரிச்சு அந்த யோசேப்புடைய கல்லறைக்கு முன்பதாக அந்த தேவ தூதன் வந்து, பயப்படாதீங்க, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை, ஏன்? அவர் உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க. இந்த மனத்தளர்ற மனித குலத்தின் கேள்விக்கு, மனிதன் செத்தா மீண்டுமா பழைப்பானா என்பதற்கு ஒரே பதில் அன்னைக்கு திறக்கப்பட்ட அந்த கல்லறை தான். எந்த மனிதன் கிறிஸ்து மரித்து உயிரோடு வந்தார், எந்த மனிதன் தன்னுடைய விசுவாசத்தை அந்த முன்னோடியான கிறிஸ்து மேல வைக்கிறானோ, அவனும் மரித்து அவர் வந்த மாதிரியே உயிரோடு வருவான். அது ஒண்ணுதான் மனித குலத்துக்கு. 2000 வருஷமாக கிறிஸ்து மரித்து உயிரோடு வந்தாலும் அவங்க அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்குறோம், இங்கே உட்கார்ந்துருந்தாலும் நம்ம சரீர விதமாக அந்த அனுபவம் நமக்கு இல்லாமல் இருந்தாலும், வேத வசனத்தை பார்த்து விசுவாச கண்களாக அந்த வார்த்தைகளை அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, அவங்கள விட அதிகமாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய விசாலமான விளைவுகள் என்ன, அவர் உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, அதனோட செயல் விளைவுகள் என்ன என்பதை நாம் உணரும் போது அவங்கள விட பெரிய ஆனந்தத்தை பெறக்கூடியவங்க, பாக்கியத்தை பெறக்கூடியவங்க நான். ஏன் இயேசுவே சொன்னார், நீங்கள் கண்டு விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். அந்த மாதிரி பாக்கியவான் கேட்டகரியில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம காணாமல் இருந்தாலும் அந்த கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம், அவரை நாம் இன்னைக்கு ஆராதிக்க வரும்போது நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி அந்த கிறிஸ்து மரித்த கிறிஸ்து இல்லை, இன்னைக்கு கிறிஸ்து மரிப்பதில்லை, அவர் உயிரோடு இருக்கிற கிறிஸ்து. நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கல்லுகளையும் நமக்கு முன்பதாக போய் புரட்டி போடுகிறவர். அதனால் எந்த கவலையில் நீங்கள் வந்திருந்தாலும் இந்த கிறிஸ்து உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவாக இருக்கிறதுனால நம்முடைய எதிர்கால எல்லா கல்லுகளும், அவர் செத்தவர் இல்லை, அவர் உயிரோடு இருப்பதுனால நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை புரட்டி போட்டிருப்பார். அதனால் வந்திருக்கிற எல்லோருமே உங்கள் கவலைகளை எல்லாம் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு இந்த உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்க வாங்க. இல்லைங்களா, அநேக நேரத்தில் நம்மளை ஆராதனையில் வந்து இப்படி தான் உட்காருந்தேன், ஏன் கவலைங்க பாஸ்டர், எனக்கு கஷ்டம் யாருக்கு வரும், அந்த மாதிரி கவலையில் வந்து நம்ம உட்காந்துட்டு அதெல்லாம் ஓரத்தில் வைத்து ஒரு கழுகு, அந்த கவலை தான் நம்மளை கீழே வைக்கிது. ஆனால் விசுவாசத்தில் நம்ம கழுகு மாதிரி ரெக்க கட்டிக்கிட்டு பறந்து ஆண்டவரை தொழாதபடிக்கு இந்த கவலைகள் தான் செய்யுது. அது எல்லாத்தையும் ஓரத்தில் வைங்க. உயிர்த்தெழுந்த தேவனை இந்த காலையில் பார்ப்போமே. கடந்த வாரம் நாம் பார்த்தோம் 7வது வசனத்தில் அந்த பெண்களுக்கு ஒரு கம்பீரமான பணி கொடுக்கப்பட்டது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோலிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு அந்த பெண்களுக்கு சொல்ல அந்த பெண்கள் கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு. இன்னைக்கு மூணு காரியங்கள் நம்ம பார்ப்போம். ஒன்று, முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசுவோடு ஒரு சந்திப்பு. ரெண்டாவதாக உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிப்பது. மூன்றாவதாக உயிர்த்தெழுந்த இயேசு கிட்டேந்து வருகிற ஒரு ஆறுதலையும் ஒரு கட்டளையும் நாம் பார்ப்போம். முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தல், ஒரு சந்திப்பு. அந்த தேவதூதர்களுடைய மீட்டிங் முடிஞ்சு தாங்க முடியல இந்த பெண்களுக்கு. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒரு ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆனந்தம், தாங்க முடியல. சொன்ன மாதிரி பயத்திலையும் சந்தோஷத்திலையும் ரெக்க கட்டிக்கிட்டு பறக்கிறாங்க. அந்த காலத்தில் பெண்கள்லாம் ஓடக்கூடாது, அது வயசான பெண்கள், இவங்களுக்கு கலாச்சாரத்தை பற்றி எதை பற்றி எல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் ரிலீவ் ஆகிறது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம், ஒன்றுமே நிறுத்தாத மாதிரி. அப்போ தான் எழுந்திரிச்சுக்கிட்டு இருக்கிற எருசலேம் நகரத்தை பார்த்து அதிகாலையில் ஜாகிங் போகிறாங்கன்ற மாதிரி சில பேர் நினச்சிக்குவாங்க. ஆனால் இவங்க அவசரம் யாருக்கு தெரியும், அவசரமாக ஓடுறாங்க அதிகாலை. அவங்க போகிற வழியில் ஒரு உச்சக்கட்ட ஆனந்த தரிசனம் அவங்களுக்கு ஏற்படுது. ஆனந்த் இதுதான் உயர் தேவதூதனை பார்த்துருக்கலாம், என்னன்னா பார்த்துருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்கவே கிடைக்காது. அது ஆனந்தமான தரிசனம். பாருங்களேன், அவங்களுக்கு ஒன்று ஏற்படுகிறத பார்க்குறோம். அந்த க்ரௌனிங் ஜாய் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இதான் உச்சம், இதை விட பெருசு கிடையாது. அந்த ஒரு காட்சியை அவங்க பார்க்குறாங்க. 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவருக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இதை பாருங்க, இதனோட அதிசயத்தை திருப்பி திருப்பி பார்த்து வேற ஏதாவது வசனம் வருமானு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இதனோட சிம்பிளிசிட்டி, இதனோட ஏழ்மை தன்மையை பாருங்க, எளிமையான தன்மையை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு படாமல் நம்ம என்ன செய்யறது. இதோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, இதோ ஒரு பெரிய ஆச்சரியம், உங்களால் நம்ப முடியுமா, உங்களால் நம்ப முடியாத ஒரு காரியம் இங்கே நடக்குது. என்ன, நான் காண்டி இதை எழுதியிருந்தேன்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து முதல் தடவை காட்சி அளிக்கிறார். பாதாளத்தை, மரணத்தை, பிசாச பேய பாவத்தை எல்லாத்தையும் பாதாளத்தையே ஜெயித்து வந்த, வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசு முதல் தடவை ஒரு காட்சி அளிக்கும் போது எப்படிங்க வருவார். நான் வர வச்சிருந்தேன்னா நான் எப்படி வர வச்சிருப்பேன், பூமி அதிர்ந்தது, வானம் பிளந்தது, சமுத்திரம் கொந்தளித்தது, எரிமலை எரிந்தது, வானத்திலிருந்து மின்னல் காட்சியோடு மகிமையோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வருகிறார் வருகிறார் அப்படின்னு ஒரு எஃபெக்டோடு கொடுத்துருப்போம். நம்ம பண்ணியிருந்தோம், ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் அதனுடைய ஏழ்மையை பாருங்க, அமேசிங் சிம்பிளிசிட்டி. கர்த்தாதி கர்த்தன் ராஜாதி ராஜன் இவர் தான், இவரை மாதிரி ஒருத்தரும் சாதித்தவங்க இல்லை. ஆனால் அவர் அவருக்கு அவரை கூப்பிடுற விதமே பாருங்களேன், கர்த்தர்னு கூட அந்த தேவ தூதனாவது கர்த்தரை வைத்த இடத்த பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது, அவருக்கு பேரு இயேசு, இயேசு தாமே. அவருடைய மனுஷன் பேர், மனுஷீக பேர் இயேசு தாமே. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன, வாழ்க. நம்ம என்னவோ வாழ்க என்ன ஒன்று நம்ம என்ன ஒன்று நினச்சிடறோம். ஆனால் பொதுவாக அவங்க ஒருத்தர் ஒருத்தர் காலையில் பார்த்தா நம்ம எப்படி ஹலோ அப்படின்றோம், இல்லை குட் மார்னிங்ன்றோம். அந்த மாதிரி அற்ப சாதாரண ஒரு வாழ்த்துதல், அவ்வளோதான். வாழ்க நம்ம குட் மார்னிங் ஹலோ ஹலோ இல்லைங்களா, ஹலோ குட் மார்னிங் லேடிஸ், அவ்வளோ தான் அவர் சொன்னது. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரிஜாய்ஸ். ஒரு ரொம்ப சாதாரண வாழ்த்துதல், என்ன ஒரு அதிசயம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி, பாதாளத்தின் ஜெய வீரன், மிக உயர்ந்த உயர்வுக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் போது முதல் முதல் காட்சி யார் கழிக்கிறது? இப்போ எல்லாருக்கும் பெருசாக ஒரு காட்சி கழித்து, இந்த அற்ப உலகத்தில் கொஞ்சம் கூட மதிப்பில்லாத பெண்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளிக்கும் அப்படியே ஒரு கம்பீரமான வார்த்தையிலையும் அவங்க ஏற்கனவே மிரண்டு போயிருக்கிறாங்க. பாவம் தேவதூதனை பார்த்து கல்லறையை பார்த்து மிரண்டு நடுநடுங்கிட்டு ஓடிக்கிறாங்க. அவங்கள பயம்படுத்தாம சாதாரணமா ஒரு காட்சி கொடுத்து வந்து, குட் மார்னிங் லேடிஸ், குட் மார்னிங் லேடிஸ், வாழ்க, ஹலோ ஹலோ அப்படின்ற மாதிரி அவருடைய மகிமை மாற்றி அவருடைய அழகு இங்கே அதிசயமா பார்க்க முடியும். ஏன்னா அவருக்கு இருந்த அமைதல் அந்த வாழ்த்துதல்ல தெரியுதுங்க. எங்கேயோ காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ஒருத்தர் பார்த்து சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி தான் இதுதான் சாதாரணமா எங்கேயோ வெளியே போயிட்டு வந்து சொல்ற மாதிரி ஹலோ அப்படின்றார். பொதுவா இது என்ன, அந்த லேடிஸுக்கு படப்பட படப்படான ஆட்டை அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, மிரண்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுந்த மகிமையில தனக்குள்ள உள்ள ஆனந்த அமைதியில அந்த கலங்கி இருக்கிற ஆவிகளை அமைதல் படுத்தும்படிக்கு அந்த அமைதலை தெரியப்படுத்துற. ஹலோ, ஏன் கலங்குறீங்க? ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ கல்ல பார்த்துட்டோம், தேவதூதனை பார்த்துட்டோம், அப்படி அப்படி கலங்கிட்டு ஓடிக்கிட்டு ஆத்துமாலாம் பதறுது. அமைதல், அமைதி. நீங்க அப்படி வந்திருக்கிறீங்களா? ஐயோ இதாச்சே அதாச்சே இதாச்சேன்னு அமைதி. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய அமைதல் வார்த்தையை கேளுங்க. இதுக்கு முன்னாடி அதிகாரம் நம்ம பார்த்தோம்னா வெறும் அடிதடி தான் இல்லைங்களா. இந்த மத தலைவர்கள், இந்த பிலாத்து, அநியாயம், அடிதடி, பாடுகள், அதுவே வேற உலகமா தெரிஞ்சிச்சு. இந்த 28வது அதிகாரம் வரும்போதே வேற உலகத்துல ஒரு சமாதானம், நிம்மதி, அமைதல், ஒரு சந்தோஷ உலகத்துக்கு வந்திருக்கும். இதுதான் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் உலகம். இந்த உயிர்த்தெழுதலின் கிறிஸ்துவை சந்திக்கிறவங்க உலக மக்கள் மாதிரி அடிதடியும் கத்திக்கிட்டு பத்திக்கிட்டு அதிகம் அணிய பிடிச்சிக்க நான் பிடிச்சிக்கன்ற வாழ்க்கை இருக்காது. ஆனந்த உயிர்த்தெழுதலின் அமைதல் அவங்க அனுபவிக்கிறவங்க அமைதலா இருப்பாங்க. அவங்க சொல்ற சமாதானம், குட் மார்னிங் லேடிஸ், பதறாதீங்க, பயப்படாதீங்க. அவங்க தற்காலிகமான உணர்ச்சியில பதறிக்கிட்டு இருக்கும் போது சந்தோஷம்தான், தற்காலிகமான எமோஷன், அது ரொம்ப நாள் இருக்காது இல்லைங்களா. ஆனா அவங்க என்றென்றும் அனுபவிக்கக்கூடிய உள்ளார்ந்த, இந்த உலகத்துல யாருமே எடுக்கக்கூடாத சந்தோஷம் தங்களுக்கு அளிக்கும்படி அமைதல் படுத்துறாரு அவங்கள. குட் மார்னிங், குட் மார்னிங், ஹலோ. எல்லையற்ற தேவன் பாருங்களேன், எந்த ஆரவாரம் இல்லாத ஒரு அமைதலான ஒரு ஒரு வாழ்த்துதல். தான் இவ்வளோ பெரிய அதிபதி ஆகியிருக்கிறேன்னு சொல்லும் போது, அவ்வளோ பெரிய அதிபதி உயரத்துக்கு உயர்த்தப்பட்டிருந்தாலும் தன்னுடைய மக்களுக்கிட்ட தான் வைத்திருக்கிற பரிதவிப்பு கொஞ்சம் கூட மாறலை என்ற விதத்தில் வந்து அவங்கள வாழ்த்துற சிம்பிள் அக்கவுண்ட் பாருங்களேன். இதுவே ஒரு பெரிய சாட்சி, இது உண்மையான ஒரு கண்ணால் கண்ட சாட்சி. வேதத்தை நம்பக்கூடிய ஒரு சாட்சி, ஒரு லாயர் எழுதியிருக்கிறார் பாருங்களேன். ஒருவேளை நான் எழுதியிருந்தேன்னா இதை, ஒருவேளை நீங்கள் யாராவது எழுதியிருந்தா, மனுஷர் இயல்பு என்ன, இவ்வளோ அவமானப்பட்ட கிறிஸ்து இப்போ உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார், நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய வித்தையெல்லாம் இங்கே காமிச்சிருப்போம், அங்கே ஒரு பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக் டான் டான்னு காமிச்சிருப்போம், அவர் அப்படியே இறங்கி நான் சொன்ன மாதிரி பூமி வெடியிரு அப்படியெல்லாம் காமிச்சிருப்போம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய லாயர் சொல்கிறாரு, நான் இயேசு கிட்ட வந்தது காரணம் இந்த மிகவும் சாதாரண எளிமையான ரெக்கார்டை பார்த்து தான். ஏன்னா ஒரு லாயரா ஜட்ஜா எனக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நான் பார்த்துருக்குறேன், ஆனால் உண்மையான சாட்சியை பேசுறது வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும். என்ன தெரியுமா, உண்மையாக பேசுகிறவங்க அவங்க பேசுகிற அந்த சாட்சி சொல்லும் போது எந்த விதமான சூதுவாதோ ஜோடனையும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவங்க சாட்சி. அதில் பெருசுப்படுத்தி பேசுறது அதெல்லாம் இருக்காது, சூதுவாது இருக்காது, அதில் எந்த விதமான ஜோடனையோ எஃபெக்டோ இல்லாமல் நடந்தது நடந்ததாகவே சொல்லுவாங்க. அது உண்மையான சாட்சின்னு எனக்கு தெரியும், படித்த உடனே கேட்டவுன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த சுவிசேஷ சாட்சி சத்தியன்றதை நான் நம்புகிறேன், ஏன்னா இது கண்ணால் கண்ட உண்மையான சாட்சியை எழுதி எந்த விதமான சூது இல்லாமல் நடந்ததை நடந்த மாதிரி எழுதி இருக்கிறதுனால நான் இதை நம்புகிறேன், இது உண்மை சாட்சி. பாருங்களேன், வேதம் எவ்வளோ உண்மைன்றதை நமக்கு காட்டுது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அவர் வாயிலிருந்து முதல் வார்த்தை என்ன வருது, வாழ்க. இங்கிலீஷில் ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ். அது வெறும் வெறுமையான வாழ்த்துதல் மாத்திரம் இல்லை, விருப்பம் நம்ம நீ நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போகிறோம் நம்ம, அது நல்லா இருந்துருவோமா அவங்க சொன்னால், நீ தான் சொல்கிற நல்லா இருந்து நான் இங்கே நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. ஏசு ரிஜாய்ஸ்னா ரிஜாய்ஸ் தான், ரிஜாய்ஸ் தான். ஏன், அவர் சொன்னவர் அந்த அவர் சொல்கிற அவருடைய வார்த்தையை அதை சொல்கிறதே நிறைவேற்றக்கூடியது. ஏன்னா அவருடைய சித்தம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அவருடைய உயிர்த்தெழுதலின் காட்சியே போதும் நம்மளுக்கு சந்தோஷமா ரிஜாய்ஸிங்காக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் காண்டி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலையும் அவர் மேலே இருந்துச்சுன்னா ஆழமான இந்த உலகத்தில் ஒருவரும் எடுக்க முடியாத ரிஜாய்ஸிங் சந்தோஷம் நமக்கு இருக்கும். அதனால தான் பிலிப்பியரில் எழுதின பவுல் என்ன சொல்கிறாரு, ரெண்டு பிலிப்பியரில் அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நான் அறிய விரும்புகிறேன்னு ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லி மூணாவது அதிகாரத்துக்கு வரும்போது ஆகையால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். ஒரு தடவையா சந்தோஷம், மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்க. அந்த சந்தோஷம் இந்த உலகத்தினால எடுக்க முடியாது, வெறும் உணர்ச்சி வசப்படுற சந்தோஷம் இல்லை, ஏதோ ஏஞ்சலை பார்த்துட்டோம் அது இல்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு எனக்காக மறித்து என்னோடு வாழ்றாரு, என் கூட இருக்கிறாரு, என்னை கைவிடுறதும் இல்லை போறதும் இல்லை. அதனால நான் உள்ளுக்குள்ள எனக்கு ஆனந்த நிம்மதி சமாதானம் இருக்கு, அதை யாரும் என்கிட்ட எடுக்க முடியாது. ஒரு வசனம் படிங்க, யோவான் 16:22. சீஷருங்க துக்கத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரே எங்களை விட்டு போயிடுவாரே போயிடுவாரேன்னு அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸை பண்ணார் ஆண்டவர். படிங்க 16:22 யோவான்.
அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான்.
அவர் முதலே சொல்லியிருக்கார் பாருங்க, நீங்க என்ன பார்ப்பீங்க, இப்ப துக்கத்துல இருக்கீங்க, ஆனா என்ன உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக பார்க்கும் போது உங்களுக்கு வரம் பாருங்க சந்தோஷம், அந்த சந்தோஷம் உங்ககிட்ட இருந்து ஒருத்தனும் எடுத்து போட மாட்டான், ஒருத்தனும் எடுத்து போட மாட்டான். அந்த சந்தோஷம் இருக்கா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த காலையில ஒரு தேவதூதனை பார்த்ததுனால இல்லை, ஏன் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்காக சகலத்தையும் நடத்துகிற எல்லாத்தையும் ஆளுகிற தேவன், அவரை மிஞ்சி என் வாழ்க்கையில் ஒன்றும் வந்துடுறார் போதும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு ஒரு சந்திப்பு. ரெண்டாவது, உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிப்பதை நாம் பார்ப்போம். இந்த பெண்கள் என்ன செய்வாங்க, அவரை பார்த்து ஐயோ ஏன் சொல்கிறீங்க, மிகப்பெரிய சுவிசேஷம் உயிர்த்தெழுதல், தேவதூதனுடைய முதல் காட்சி இவங்களுக்கு தான், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து முகமுகமாக காட்சி அளித்தது இவங்களுக்கு தான், என்ன ஆனந்தம். அவங்க ரியாக்ஷனை பாருங்களேன், அவர்கள் 9 வசனம் பீல, அவர்கள் கிட்டே வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். வேற என்ன தான் செய்யறது, வேற என்ன தான் செய்யறது? மாடி கலிலியால இருந்து அவரை பின்பற்றி அவர்ல மெய்மறந்து கூடவே வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. அவரை சிலுவையில பிடிச்சி அறையும் போது அதிர்ச்சி அடைந்து மனமே நொறுங்கி போயிடுச்சு. நொறுங்கி போய் மனம் வருந்தி வேதனையில இருந்த பெண்கள் அவர் கலரை வச்சதை பார்த்தாங்க, கலரை மூடினதை பார்த்தாங்க. காலையில எந்திரிச்சு வரும்போது அவருடைய முகத்தை பார்க்க முடியலையே, அவருடைய உடம்புக்காவது அந்த பரிமள தைலத்தை பூசிட்டு போயிடலான்னு வரும்போது அந்த தேவ தூதருடைய அதிர்ச்சி காட்சி. நம்ம அப்படி என்ன டென்ஷன் ஆயிருக்கும், உங்களால என்ன பதபதப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கோம், யோசிக்க முடியுமா? அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது பலவீனமான இருதயம், தாங்க முடியாது. நடுநடுங்கிக்கிட்டு ஓடுறாங்க அங்கிருந்து, சந்தோஷம்தான் ஒரு பக்கம், ஆனா எந்த முகத்தை ஏ பார்க்கணும்னு ஏங்குச்சோ அவங்க உள்ளம், அந்த முகம் அவங்களுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு குட் மார்னிங் லேடிஸ்ன்னு வாழ்த்தும் போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆனந்தம். இயேசு மேல அவங்க வச்சிருந்த அன்பு பற்று, அவரே போயிட்டாரு செத்துட்டாருன்னு அவரு எந்திரிச்சு வந்து அங்க நின்று சிரிச்சு வாழ்த்துதல் சொல்லும் போது பிரத் டேக்கிங், முச்சடைச்சு போற பெருன்போ அது முச்சடைச்சு போச்சு அவங்களுக்கு. அம்மாடி அம்மாடின்னு முச்சடைச்சு போய் தங்க நேசர் கண்ணால அன்பின் கண்ணுல புன்னகையோடு அவங்கள பார்க்கும் போது ஓடுறாங்க. அங்கே நிற்கிறார் அவரு, அவரு அவங்க ஹார்ட் பீட்டு ரெண்டு பீட் ஸ்கிப் பண்ணுறது இல்லை, அவரை பார்த்த உடனே 10 பீட் ஸ்கிப் பண்ணி நின்றுட்டு இருக்கோம். ஹார்ட் நின்றுட்டு ஓடி என்ன ஒரு காட்சி, அதிசயத்தில் ஆச்சரியத்தில் மூழ்கி போய் ஹலோ லேடிஸ்னா இவங்க ஹலோன்னு பதில் இல்லை, பேச்செல்லாம் கிடையாது, இவருக்கு ரெஸ்பாண்டெல்லாம் பண்ண கூடிய குட் மார்னிங் தான். ஓடி போய் வேகமாக ரஷ், நான் நீயான் எல்லாம் ஓடி போய் அவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவரை பணிந்து கொண்டார்கள். 10,000 வார்த்தைகள் சொல்ல முடியாது இந்த அன்பை, இல்லைங்களா? பணிந்து கொள்கிறாங்க, ஆனந்தம் ஆனந்தம் இது போதும். ஏன்னா இயேசுடைய காலு, எந்த தேவதூதன் வரலாம், யார் என்ன பேசலாம், ஆனால் இயேசுடைய காலு தான் அவங்களுக்கு சொர்க்கம். சொர்க்கம் பாருங்களேன், அதை போய் கட்டி பிடிச்சிட்டு அதில் போய் இவ்வளோ டென்ஷன், உடம்பெல்லாம் பதறுது. இந்த நீங்களும் என்ன விட்டு போயிட்டீங்க, இந்த உயிர் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, இந்த கோல சீஷர்கள் என்ன ஆவாங்கன்னு தெரில, எத்தனை வியாகுலம் எத்தனை ஊரெல்லாம் எங்களை கேலி பண்ணுமே, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களெல்லாம் எல்லாம் தப்பாக பேசுவாங்களே, உங்களை பின்னாடி வந்தோம் இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் நடக்குமே. இந்த தேவதூதர்கள் என்ன சொன்னது, சந்தோஷமாக இருந்தாலும் உடம்பெல்லாம் பதறுது, ஆனால் நீங்கள் வந்தீங்களே உங்கள் முகத்தை பார்த்தனேன்னு சொல்லி அந்த காலில் போய் விழுந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. நிம்மதி நிம்மதி, ஒரு பாட்டில் வர மாதிரி, பாதம் ஒன்றே வேண்டும், பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றொன்றும் வேண்டாம், வேற ஒன்றும் வரும், உங்கள் பாதம் இருந்தால் போதும். வந்து பிடிச்சிக்கிச்சிங்க, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த பிடிப்பில் இருந்து இந்த ஆராதனை இப்படி மனசு உடஞ்சி போச்சு. நீங்கள் ஒருவேளை கடவுள் இல்லையா, எல்லா மனுஷருக்கு மாதிரி நீங்களுமா செத்துட்டீங்களா, அவமானப்பட்டுட்டீங்களேன்னு எங்கள் விசுவாசம் கொஞ்சம் தளர்ந்து தான் போச்சு. ஆனால் உயிர் தெளிந்த கடவுள் வந்து காட்சி அளித்த போது இந்த ஆராதனையின் பிடிப்பில் இருந்து இன்னுமே நீங்கள் தப்பவே முடியாது, இன்னுமே தப்பவே முடியாது. இந்த ஆயுசு இந்த பாதத்தில் தான் கிடக்கும், இந்த உடம்பு இந்த வாழ்க்கை இந்த பாதம் தான். என்ன அழகு அவருடைய பாதங்கள் அவருக்கு இருந்திருக்கும், ஒரு த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஜாய் என்னுவாங்க, ஐயோ ஆனந்த ஒரு பெருவிழா, மகிழ்ச்சியில் ஒரு குதூகலத்தில் அவர் காலில் உளுந்து ஆனந்தப்படுறான். இந்த தேவதூதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு, இவருடைய காட்சி, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் சில பேருக்கு வந்து அந்த தலைவர்களுக்கெல்லாம் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதை இல்லைன்னு நிரூபிக்க பார்ப்பாங்க. இந்த பெண்கள் ரெண்டு கையிலையும் அணைச்சி வரவேற்கிறாங்க உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை. என்ன ஒரு காட்சி, இதான் நேச்சுரல் ரியாக்ஷன் இல்லைங்களா? இப்போ ஏற்பட்ட ஆண்டவருக்கு இதை தாங்க செய்யணும். இது வந்து ஏதோ அவங்க நினைச்சி செய்யலை, யோசிச்சு பாருங்களேன், இது வாலண்டரி தானாக வந்த ஒரு ரியாக்ஷன். இவரை என்ன தான் பண்ண முடியும், இவருக்கு எப்படி தான் பதில், வேற ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பொங்கி போய் மோசே வந்து ஆண்டவருடைய மகிமையெல்லாம் தனக்கு முன்னாடி போறத பார்த்து அவர் என்ன பண்ணாரு, மனுஷன் நிக்க முடியல, கீழே முகம் குப்புற விழுந்து ஆராதிச்சான், தானா வந்து ஆராது. அப்படி இவரை பார்த்து இவருடைய இதை பார்த்து தானா போய் உழுவுறாங்க, தானா போய் உழுவுறாங்க அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமையை பார்த்து. உங்களுக்கு அப்படி இருக்கா? இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த தேவனை பார்க்கிறோம், அவருடைய அழகில் அதிசயத்தில் எவ்வளோ மாட்சிமை உள்ளவர், எவ்வளோ ஏழ்மையாக அந்த பதற உள்ளங்களுக்கு வந்து ஆறுதல் செலுத்த சாதாரணமாக வந்து அவங்களுக்கு காட்சி அளித்து பேசுகிறாரு. அவர் காலை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு அப்படி தான் இதை படிக்கும்போது, ஐயோ அவர் காலை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் தான் தேவன், உங்களை அன்றி வேறு தேவன், உங்களுக்கு தான் உச்சக்கட்ட இடம் என் வாழ்க்கையில், உங்கள் பாதம் ஒன்று போதும், இந்த உலகத்தில் உங்கள் பாதத்தை விட்டு வா, ஏதாவது கொடுக்குறேன்னு யாராவது கூப்பிட்டா அதெல்லாம் எனக்கு குப்பாண்டவரே, நீங்கள் போதும் எனக்கு. உங்களுக்கு இருக்கா? இயேசுடைய பாதம் தான் எல்லாம், அது வாலண்டரியாக வெற்றி சிறந்த ஆண்டவர் நமக்காக பரிபூர்ண, அந்த பெண்களுக்கு என்ன தெரியும், திருப்பியும் நமக்காக பரிபூர்ண மீட்பை செலுத்திட்டு நமக்காக எல்லா ரட்சிப்பையும் பாவத்து ஒரு பாவம் விடாமல் நம்முடைய கோபத்தை எல்லாம் குடிச்சிட்டு கல்லறைக்கு நமக்காக போய் அங்கேருந்து உயிர்த்தெழுந்து வந்து பரலோகத்து கூட போயிட்டார். நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இதாக என் வாழ்க்கையிலேயே எங்கள் அம்மா விட அப்பா விட மனைவி பிள்ளைகளோட இயேசு தாங்க நான் கடன் பட்டிருக்கேன், அவர் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் அவர் மூஞ்சி கூட காமிக்காமல் போயிட்டார், இவ்வளோ நல்லதை செஞ்சுட்டு மூஞ்சி கூட காட்டாமல் போயிட்டார். பரலோகத்துக்கு போன உடனே சொர்க்கம் என்ன தெரியுமா? அவர் முகத்தை பார்க்கணும், அதுதான் சொர்க்கம் இல்லைங்களா? அவர் முகத்தை பார்க்கணும். பார்க்கும்போது ஐயோ இந்த பெண்கள் மாதிரி அவர் காலை பிடிச்சிட்டு அழுகணும்னு தோணுங்க. ஏன்னா பரலோகத்தின் ஆனந்தமே அவர் தான், பரலோகத்தில் எல்லாரும் அவர் அப்படித்தான் துதிக்கிறாங்க, அதுக்கு தான் பாத்திரமானவர் அவர். யோசிச்சு பாருங்க. சாரி, பிலிப்பியர் 2 போட்டிருக்கும் போது எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவும் அவர்தான் கர்த்தர் என்று அறிக்கையிடும். அது விரும்புறியோ இல்லையோ ஒரு நாள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக முடங்கும். இவங்க தான் முடங்கினாங்க, இன்னைக்கு நம்மெல்லாம் முடங்குவோம். அவர் பாதத்தின் கீழே உழுந்து அவர் காலை பிடிச்சிக்கிட்டு அவரை தொழுவோம், அவர் ஆராதிப்போம். எல்லா ஆராதனைக்கும் பாத்திரமானவரா, துதிக்க பாத்திரமானவர். எல்லாரும் ஒரு நாள் துதிக்க தான் போகிறாங்க. இன்னைக்கு முரடு பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம், ஒரு நாள் அவருடைய மகிமையை பார்த்து எல்லாம் முழங்காலும் தானாக முடங்கும். நம்ம என்ன அடித்து முடங்குவார்ல, அவர் ஒரு ஒருத்தர் தான் துதிக்க பாத்திரமானவர், இவர் ஒருத்தர் தான் கனத்துக்கு பாத்திரமானவர், துதிக்குவாங்க. இதில் ஒரு சைட் நோட்டை நம்ம பார்க்குறோம், அவர் காலை பிடிச்சிக்கிட்டாங்க உடனே, இது இன்னொன்றும் புரிஞ்சுக்கணும், அவங்க ஒரு ஆவியை பார்க்கல. நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, ஆவிக்கு முதல்ல என்ன பார்க்கணும், கால் இருக்குதா பார்க்கணும். இவர் காலை தான் பிடிச்சிக்கிட்டாங்க, இவங்க அவர் கால் இருந்துச்சு, அந்த கால் போதும்னு பிடிச்சிக்கிட்டான். இது ஆவி இல்லை, கற்பனை இல்லை, கனவு இல்லை, எவ்வளோ ரெக்கார்டு அக்யூரேட் பாருங்களா. காலை போய் பிடிச்சிக்கிட்டான், பிடிச்சிக்கிட்டு அவரை ஆராதிக்கிறாங்க. ஓகே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு ஒரு சந்திப்பு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தொழுதல். தொழுதல்னா இந்த பிரசங்கத்துக்கே நான் என்னென்ன தலை கொடுக்கலாம், அப்புறம் அடோரிங்னு ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது. ஆராதனைனா நம்ம வேணும் பிடிச்சி வெறுத்து ஏன்னா தூக்கத்தில் பாடுற பாட்டு இல்லை ஆராதனை. அவரை பார்த்து, அவரை அழகை பார்த்து, அவருடைய குணத்தை பார்த்து மெய்மறந்து அப்படியே மிச்சப்பில் ஆனந்தத்தில் பார்த்து உள்ள உருகுதுன்னு இல்லைங்களா, அதான் அடோரி. உள்ள உருகணும் இவரை பார்க்கும்போது. அவங்களுக்கு உருகுச்சு, நமக்கு உருகுதா? இன்னும் உருகலைன்னா இன்னொரு தலைப்பை கேளுங்க. அவருடைய இரக்கமான ஆறுதலையும் அவருடைய கட்டளையும் பாருங்க. 10 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவருடைய முதல் வார்த்தைகள் என்ன? வாழ்த்துதல் சொல்லி, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. யார் யாரோ சொல்லலாம் பயப்படாதீங்கன்னு, நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தானே தெரியும் என் பயம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் இவர் சொன்னால் எதுக்கும் பயப்பட வேண்டியது, எல்லா பயப்பட வேண்டிய காரணங்களும் நீக்கியாச்சு, இன்னமே பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, பயப்படாதீங்க. தேவதூதன் சொல்லலாம் பயப்படாதேன்னு, ஆனால் இவங்க பயந்துக்கிட்டு தானே ஓடி வந்தாங்க, பயம் போச்சா இல்லையா? சந்தோஷம், பயம் போகலை. இவர் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, எல்லா பயப்பட வேண்டிய காரணங்களும் உயிர்த்தெழுந்த மிகப்பெரிய பயம், மரண பயத்தையே நீக்கின ராஜா அவர் சொல்றார் பயப்படாதீங்க, இனிமே பயப்பட வேண்டியது இல்லையே. எதுக்குமே பயப்பட வேண்டியது. அந்த வார்த்தையின் வல்லமை எல்லா பயத்தை நீக்கக்கூடிய வார்த்தை, இயேசு வார்த்தை. பயப்படாதீங்க. இங்கே வந்திருக்கீங்களா பயத்தோடு கவலையோடு? உயிர்த்தெழுந்த தேவனுடைய முதல் வார்த்தை உங்கள் உள்ளத்துக்கு பேசட்டுமே. உலகம் தராத சந்தோஷம் உள்ள எமோஷனலாக குதிக்கிறது இல்லை சந்தோஷம். என் உயிர்த்தெழுந்த தேவன் என்னோடு இருக்கிறா. நான் சந்தோஷமாக துக்கத்தில் கவலையில் என்ன இருந்தாலும் இதெல்லாம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார். வெளியில் அழுதாலும் உள்ளுக்குள்ளே எனக்கு சந்தோஷம் இருக்குது. வெளியில் கஷ்டம்தான் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் இருக்குது. அவருடைய அமைதல் எனக்கு இருக்குது. நான் எகிற மாட்டேன், குதிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் என் கல்ல உருட்டுவார் அந்த சூழ்நிலையை வரும்போது. அவர் என்னோடு இருக்கிறார். ரெண்டாவது பயப்படாது, பயப்படாது. என்ன ஆறுதல், என்ன ஆறுதலையே. இட் இஸ் வெல் வித் யுவர் சோல்னு ஒரு பாட்டு வரும். எப்பா நான் உயிர் தெளிந்ததுனால உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன வாழ்க்கையில் மாத்திரம் உன் சாவில் என்ன நடந்தாலும், இட் இஸ் வெல் வித் யுவர் சோல். உன் ஆத்துமாக்கு எல்லாம் நல்லதே, நல்லதே. பயப்பட வேண்டிய காலம் கடந்து போயிற்று. நான் உயிரோடு இருப்பதனால் நீ பயப்படுவதற்கு ஒரு காரணமும் கிடையாது, ஒரு காரணமும் கிடையாது. வாய்ஸெல்லாம் இருக்கக்கூடிய பய காரணங்களை நீக்கின தேவன் நான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இருக்கும், ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். பயப்படாத, பயப்படாத, மரணத்தையும் ஜெயித்தேன். என்ன ஒரு நியூஸ்! பயப்பட வேண்டியதில்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சமாதானத்தை நமக்கு அளிக்கிறாரு. எல்லாத்தையும் ஜெயித்தவராக பயப்படாத இன்னைக்கு காலையில சொல்றார். அடுத்ததாக அவர் சொல்ற அருமையான வார்த்தைகள் பாருங்களேன். நீங்கள் போய் என் சகோதரருக்கு கலீலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். இவர் சொன்னதுக்கும் அந்த தேவதூதன் சொன்னதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இதேதான தேவதூதன் சொன்னாரு, போய் அவர் சீஷர்களை பார்த்து கலீலியாவுக்கு போங்க, அங்க அவரை பார்ப்பீங்க. அதே தான் இங்கேயும் சொல்கிறார். ஆனால் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் யாருக்காவது தெரியுமா? சகோதரர்கள், சகோதரர்கள், நீங்கள் போய் அந்த துரோகிகளுக்கு இல்லைங்களா, அந்த சீஷர்களுக்கு இல்லை, இல்லை என்னுடைய நண்பர்களுக்கு இல்லை, என் சகோதரர்களுக்கு, என் சகோதரர்களுக்கு. அந்த பின்வாங்கின சீஷர்கள், பயந்து ஒடுங்கிக்கிட்டு இருக்கிற சீஷர்கள், அந்த சகோதரர்கள் கெருவில் இன்போ. அது யோசிச்சு பாருங்களா. அதான் இந்த முழு சேமனே இயேசுவை பார்த்து நாம் மனது உருகணும். அவர் சொல்கிற ஒரு ஒரு உயிர்த்தெழுந்த தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் அவருடைய நடத்தையும் பார்த்து மனது உருகணும். இதுலேயும் மனது உருகணும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் பேர் பாருங்களேன், நான் இது முதல்ல உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஆராதிப்போன்னு வந்து வச்சேன், கர்த்தர்னு வச்சேன். அப்புறம் மாற்றிட்டேன், உயிர்த்தெழுந்த இயேசுன்னு மாற்றிட்டேன். ஏன்னா இந்த வசனம் சரி, இதுக்கப்புறம் வர எல்லா வசனங்களும் இயேசுக்கு என்ன, கிறிஸ்துக்கு என்ன தர்ம பேர், இயேசுன்னு தான் வரும். பாருங்களேன், 9வது வசனத்தில் இயேசு, 10வது வசனத்தில் இயேசு, 11ல் இயேசு, 18ல் இயேசு. அந்த தேவதூதனும் கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு என்ன, ஏன் இந்த பேர் வலியுறுத்தப்படுது தெரியுமா? உயிர்த்தெழுந்தவர் தேவன் தான், கடவுள் தான். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த தேவன் என்ன மாதிரி சரீரத்தையும் எலும்பையும் கொண்ட என்னுடைய சகோதரன், என் பிரதர், என் பிரதருங்க. அவர் என்ன மாதிரி உடம்பு கொண்ட ஒரு சகோதரன், என்ன மாதிரி எலும்பு கொண்ட, என்ன மாதிரி பலவீனமான சரீரத்தை கொண்டு எனக்காக வாழ்ந்து மறித்து எப்படி உயிர்த்தெழுந்தார், என்ன மாதிரி மகிமையான உடம்போடு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிறார், எப்படி இயேசுவாக மனுஷனாக என்னோடு பரிதபிக்கிற சகோதரனாக அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அதனால இயேசு, இயேசு, இயேசுடன் வர்றத அவருடைய மனுஷீகத்தை வலியுறுத்துகிறத நாம் பார்க்கிறோம். என்ன அதிசயம்! இன்னுமே வரப்போகிற எல்லாம் உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சி எல்லாமே இயேசு தான் பேர் வரும். அது கடைசியில் அந்த தேவதூதனம் பார்த்து நீங்கள் கண்ட இந்த இயேசு மறுபடியும் வருவார். எப்படி வருவார்? உங்களுக்கு சகோதரனாக வருவார், உலகத்துக்கு நியாயாதிபதியாக வருவார். அதே சரீரத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆனால் அதே இயேசு தான் என்னுடைய சகோதரனாக உயிர்த்தெழுந்தார். என்ன அழகு! இது உங்களுக்கு தெரியுமா? இன்னொன்று, இதுக்கு முன்னாடி அந்த சீஷர்களை அவர் சகோதரன் கூப்பிட்டதே கிடையாது. இதான் முதல் தடவை, இப்போ தான் கூப்பிடுறாரு. ஏன் இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லை? என்னுடைய நண்பர்களுக்கு கூப்பிட்டாரு, பிரதர்ஸ்னு கூப்பிட்டதே இல்லை நேரடியாக. இதுதான் முதல் தடவை கூப்பிடுறேன். என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரன் தாயின் இன்டைரக்டா சொல்லலாம், ஆனா முதல் தடவை டீச்சர்களை பார்த்து சகோதரன் ஏன் சொன்னாருன்னா, ஏன்னா இப்போதான் அவருடைய பரிகார பணியில அந்த சீஷர்களும் உங்களையும் ஏன் பாவத்தையும் தன்மேல் சுமந்துக்கிட்டு முற்றுமொழியா அதுக்கு பரிகாரம் செலுத்தி விட்டு அவரு நம்முடைய நீதிமான் ஆக்குதலுக்கு அவர் உயிர்த்தெழும் போது, அவர் தேவனுடைய குமாரனாக ஊர்ஜிதப்படுத்தினது மாத்திரம் இல்ல, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளான உயர்ந்த ஸ்தானம் அவருடைய பணியினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால கடவுளுடைய பிள்ளைகள் இயேசுக்கு யாரு சகோதரர்கள். இப்பத்தான் இந்த ஸ்தானம் அவங்க செஞ்சதுனால, இவர் செஞ்ச பரிகார பலியினால, இவர் உயிர்த்தெழுந்து அவர்கள் கடவுளுக்கு முன்பதாக நீதிமான்கள் ஆக்கி கடவுளுடைய பிள்ளைகளாக அவங்கள செஞ்சிட்டதுனால இப்பத்தான் நீங்க என் சகோதரர்கள், கடவுளுடைய பிள்ளைகள், என்னோடு இணைக்கப்பட்ட சகோதரர்களாக இருக்கிறீர்கள். உயிர் தெழுந்ததுல முதல் பிள்ளையாக நான் உயிர் தெழுந்து வந்திருக்கிறேன். என்னுடைய சகோதரர்களான நீங்களும், என்னோடு இணைந்திருக்கிற நீங்களும், நீங்களும் மறித்து என்னோடு தான் உயிர் தெழுந்து வரப்போறீங்க. என் சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்க. அதனால தான் யோவான் 20 மகதலீனா மரியாவும் பார்த்து அந்தம்மா இன்னொன்று, அவர் காலையே விட மாட்டேன் பிடிச்சுக்கிட்டு, குடுமா நான் போன வேலை இருக்குது அப்படின்னா உடவே மாட்டேன் பிடிச்சுக்கிட்டு. அவர் சொல்றாரு, என்னை பிடித்து ஒட்டி கொண்டு இருக்காதே, நான் என் பிதாவின் இடத்திற்கு போக வேண்டும், போய் என் சகோதரர்களுக்கு போய் சொல்லு நான் என் பிதாவின் இடத்திற்கும் அவர்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் அவர்கள் தேவனிடத்திற்கும் போகிறேன். அதான் அதிசயம். இமேஜின் அந்த டிசைபிள், நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்ன ஆண்டவர் பாத்தியா என்ன சொன்னார், என்ன கூப்பிட்டாரு, பேதுரு வருவார், அந்த காட்டி கொடுக்குறவன் முகத்தை அப்படியெல்லாம் ஏதோ திட்டினாரா என்ன, உன்னை என்ன சொன்னார் தெரியுமா பேதுரு, சகோதரன்னு கூப்பிட்டான். சகோதரனா என்ன போய் பேதுருக்கு அப்படியே உருகி இருப்பார் இல்லைங்களா, சகோதரனா, அவர் அப்படி கூப்பிட்டதே கிடையாது எங்களை. இப்போதான் நீங்க அவர் உயிர் தெழுந்தாரு, மகிமையான ஆண்டவர் ஆனார், அவர் சொன்னதெல்லாம் திடீர்னு நம்ம கூட யாரோ இருப்பாங்க, திடீர்னு ஒரு அரசியல்வாதியோ ஒரு பெருசா பெரிய பணக்காரனோ ஆயிட்டா, ஐயோ நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு அவங்க வேற மாதிரி நடப்பாங்க நம்ம கிட்ட இல்லைங்களா, தள்ளி வைப்பாங்க நம்மள. அந்த மாதிரி இயேசு தள்ளி வைக்காம அவர் இன்னும் உயிர் தெழுந்த பிறகுதான் இன்னும் க்ளோஸா இருக்கிற மாதிரி இந்த அருமையான டைட்டில் அவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்பத்தாயா நீங்க எனக்கு க்ளோஸ், நீங்க என் பிரதர்ஸ் ஆயிட்டீங்க, நான் செஞ்ச பணியினால முதல் இருந்ததை விட என் சகோதரங்க, இப்ப என் குடும்பத்தார் நீங்க. என் சகோதரனுக்கு போய் சொல்லுங்க, என்ன கேவலமா நீங்க அவமானப்படுத்தி என்னை மறுதளித்து என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனா நான் மன்னித்து மறந்து என்னுடைய சகோதரங்களாக உன்னங்களை நான் அழைக்கிறேன். என் சகோதரங்களுக்கு போய் சொல்லு. ஆகவே இந்த காட்சியில் என்ன பார்க்கிறோம், உயிர் தெழுந்த கிறிஸ்துவுடைய சந்திப்பை பார்க்கிறோம், உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறத பார்க்கிறோம், உயிர் தெழுந்த கிறிஸ்து இயேசுகிட்ட இருந்து வருகிற ஆறுதலான கட்டளையை பார்க்கிறோம். இந்த மத்தேயுல இயேசுடைய ரெண்டு உயிர்த்தெழுதன காட்சி அவர் எழுதுறாரு. இங்க ஒண்ணு இந்த பெண்கள் பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க, 9 வசனத்துல அவரை போய் தொழுது கொண்டாங்க. அடுத்ததாக 17 வசனத்துல சீஷர்கள் பார்ப்பாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவரை தொழுது கொள்ளுவாங்க. மத்தேயு என்ன சொல்றாரு தெரியுமா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்ன தெரியுமா, அவரை பார்த்து தொழுது கொள்ளுங்க, அவருடைய மகிமையும் அழகையும் அதிசயத்தை பார்த்து நாம் தொழ வேண்டும். அதுதான் கரெக்டான பதில், அதுதான் சரியான பதில். இந்த முழு இதுவும் பாருங்களேன், அதனால தான் இதனோட தலைப்பே அடோரிங் த ரிசன் ஜீசஸ், அடோரிங் த ரிசன். சில பயன்பாடுகளையும் உங்களை இது பத்தலை, நான் இன்னும் சில பயன்பாடுகளை கொண்டு வரேன். இயேசு கிறிஸ்துவை உங்களை தொழில் செய்யும்படிக்கு, உங்களை என்கரேஜ் பண்ணும்படிக்கு பாருங்களேன். அந்த பெண்கள் வேண்டாம், எமோஷ்னலா அவசரமா ஓட்டத்திலையும் அதுலேயும் உணர்ச்சி வசப்பட்டா நம்ம சரியா சிந்திக்க மாட்டோம் இல்லைங்களா, அந்த சிந்தனையில இல்லாம என்னென்னு விளைவு யோசிக்காம பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம் அமைதலா உட்கார்ந்துக்கிட்டு இங்க அந்த வசனத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல்னால வருகிற விளைவுகள் பலாபலன்களை நாம் யோசிச்சு பார்த்து அவரை இன்னும் எவ்வளவு தொழணும், எவ்வளவு ஆராதிக்கணும், அவர் காலை பிடிச்சி எவ்வளவு அவருக்கு ஒரு புகழணும் யோசிச்சு பாருங்களேன். முதலாவது ஒரு காரணம் சொல்லுற, இன்னும் பத்தல நான் அவரை தொழுவதற்கு பாருங்களேன், அவருடைய இந்த இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம், அவருடைய மிக ஏராளமான சூப்பர் அபாண்டன்ட் பரிதபிக்கிற லவ்விங் கைண்ட்னஸ். என்ன சொன்னீங்க நீங்க, ஏதோ ஒன்று சொன்னு வைங்க, வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன ஒரு பரிதபிப்பான தயவு, லவ்விங் கைண்ட்னஸ் ஒரு இங்கிலீஷ்ல வார்த்தை இருக்கு. அந்த கைண்ட்னஸ் நான் பார்க்கல. யோசிச்சு பாருங்க இந்த பகுதியை. தேவ தூதர்கள் அந்த பெண்களுக்கு சொன்னாங்க, காட்சி அளித்தாங்க, கல்லறைய கல்லை திறந்துட்டு, அவர் இங்கே இல்லை, இயேசுவை தேடுகிறீர்கள்னு எனக்கு தெரியும், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், நீங்கள் நான் சொல்கிறேன் நம்புங்க, இல்லை நான் சொல்கிறத நம்பலைன்னா உள்ளே வாங்க பாருங்கள், கல்லறை துணி இருக்குது பாருங்கள், இல்லை அதையும் நம்பலைன்னா போய் அந்த சீசர்களுக்கு சொல்லி கலிலேயாவுக்கு போங்க, அவரை முகமுகமாக பார்ப்பீங்க. முடிஞ்சிச்சு. இந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, அதை கேட்டுட்டு ஓடி வந்தாங்க, அவசரமாக ஓடி வராங்க போய் சொல்லணும்னு. போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா, போய் சொல்லி அந்த வேலை முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா, போய் அங்கே வேலை முடிஞ்சிருக்கும், ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் உயிர் தெழுந்துட்டு, எவ்வளோ மகிமையான உயிர் தெழுதல், வானத்துக்கும் பூமிக்குள்ள எனக்கு சகல அதிகாரமும் கொண்டு இவ்வளோ எவ்வளோ பெரிய பணி, இவருடைய அப்பாயின்மெண்ட் ஈஸியாக இவரை மீட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், இவர் யோசிச்சு பாருங்களேன், இவருடைய காட்சிகள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பாரா, இவருக்கு எவ்வளோ 101 வேலை இருக்கும் இந்த நேரத்தில். இந்த போயிட்டு இருக்கிற பெண்கள் தேவ தூதர்கள் பேச்ச கேட்டுக்கிட்டு அதை போய் செய்ய போற பெண்களுக்கு இவர் வந்து என்னத்தை செஞ்சிட்டாரு யோசிச்சு பாருங்களேன். அவங்க எப்படியோ போய் சொல்லியிருப்பாங்க, இவர் நடுவுல வந்து ஏன் இந்த அவசியம் இல்லாத காட்சி உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். எப்படியோ போய் சொல்லி அவங்க பண்ணியிருப்பாங்க, ஏன் அவங்கள போய் நிறுத்திட்டு அவசியம் இல்லாத தரிசனத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. எவ்வளவு வேலை இருக்கு இவருக்கு, உயிர் தெழுந்த தேவன் முதல் காட்சி போய் அவசியம் இல்லாத ஒரு காட்சியாக கொடுக்கறது. இவங்க கொடுத்து இவர் வந்து ஏதாவது ஸ்பெஷலாக சொன்னார் அவங்களுக்கு, ஒன்றுமே சொல்லலை, சொன்னதை தான் திருப்பி ரிப்பீட் பண்ணார். ஆனால் ஏன் இந்த காட்சி, எதுக்காக அங்கே வந்தார், ஏன் தெரியுமா, இதுக்கு பேர் தான் எல்லாம் கடந்த த சூப்பர் அபாண்டன்ட் பரிதபிக்கிற இயேசுடைய தயவு. உயிர் தெழுந்த கிறிஸ்துவுடைய மனது உருக்கமோ தயவோ எவ்வளவு பெருசு என்பதை காட்டும் பொருட்டாக இந்த கதை நமக்கு எழுதப்பட்டிருக்குங்க. அவர் உயிர் தெழுந்து உள்ள மா உன்னதத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறது மாத்திரம் இல்லை, தன் மக்களோடு எவ்வளவு பரிதபிக்கிறவராக இருக்கிறார், தன் மக்களுடைய ஒவ்வொரு மன கலர்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் எவ்வளவு பரிதபிக்கிறவராக இருக்கிறார்னு காட்டுறதுங்க. லவ்விங் கைண்ட்னஸ் ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், அது வில்லியம் டிண்டேல் தான் அது ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தையை ஒன்று போட்டு பண்ணார். கைண்ட்னஸ்னா தயவு. யாராவது ஒருத்த ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்தான்னா அந்த நர்ஸு தயவாக அவனை பார்த்துக்குது. ஒருவேளை அந்த நர்ஸு அந்த ஆளுடைய அம்மாவாக இருந்தா வெறும் தயவாக இருக்கும், ஐயோ பாசம் தயவு அன்பு கார் எவ்வளோ இருக்கும், அதுதான் லவ்விங் கைண்ட்னஸ். அந்த மாதிரி ஒரு பாசம் தான் இயேசுக்கு இருக்கு, வெறும் கைண்ட்னஸ் இல்லை, ஐயோ பாவம் செத்துட்டேன்னு அழுகுறாங்க தேவதூதனே போய் சொல்லி அனுப்புன்னு இல்லை, ஐயோ இந்த பெண்களுக்கு தாயை விட என்னத்தான் பிடிக்கும், இயேசு இயேசுனே உயிர் விடுற பொண்ணுங்க இதுங்க, இதுக்கு நான் போனா தான் உண்டு தேவதூதன் சொல்லலான்னு எவ்வளோ ஆறுதல்லாம் படுத்தலாம், என் முகத்தை பார்க்குற வரைக்கும் அது மனசாராது, நான் போனோம் நான் போனோம், இதுதான் எல்லாம் அமுக்கி குழுக்கி ஆட்டி பொங்கி வருகிற தயவு, இதுதான் அவருடைய தயவு. வந்து அவசியம் இல்லாத அவருடைய விசாலமான இருதயத்திலேருந்து வருகிற மாபெரும் கருண்யத்தின் ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்களுக்கு காட்சி அளிக்கிறார். வேறு எந்த ஒன்றும் நடக்கலை இதனால், அவங்க போயிருப்பாங்க எல்லாம் வேலை முடிஞ்சிருக்கும், ஆனாலும் அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஏன் தெரியுமா, ஏன்னா இந்த பெண்களுக்கு அந்த தேவதூதன் சொல்லியிருக்கலாம், சொன்னால் பயம் போயிருமா, இன்னொன்று நடுங்கிட்டு இருக்காங்க, அவங்க வரும்போது 8வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அவர்கள் பயத்தோடு ஓடி வந்தார். தேவதூதன் சொன்னார் பயப்படாதேன்னு, விட்டாங்களா, இல்லை பயம் நடுக்க இருக்கு அவங்களுக்கு, அவங்களுக்கு பயம் போகாது, நாம் போனால் தான் போவோம் பயம் என்பதற்காகவே உயிர் தெழுந்த தேவன் தாய் போல அந்த தாயங்க திருப்பி திருப்பி தேற்ற மாதிரி வந்து அவர்களுக்கு முதல்ல பயம் பிடித்தாம சாதாரண தேவனாக வந்து உங்களுக்கு வாழ் குட் மார்னிங் லேடிஸ் கலங்காதீங்க, பதறாதீங்க, குட் மார்னிங் குட் மார்னிங் அமைதல் படுத்தி, அவருக்கு முகத்தில் அந்த அமைதலை பார்த்த உடனே இவங்களுக்கு அமைதல் வந்துச்சே, நிம்மதி வந்துச்சே, தேவதூதன் சொல்லியிருக்கலாம் பயம் போகலையே இவரை பார்த்தோமே. அப்புறம் 11வது வசனத்தில் பாருங்க, அதுக்கப்புறம் போனாங்கன்னு இருக்கு, பயம் இல்லை, பயம் இல்லாமல் போனாங்க. இதுலேருந்து பார்த்து படிக்கணும், இன்னைக்கு நீங்கள் கவலையில் பயத்தில் வந்திருக்கிறீங்களா, உயிர் தெழுந்த கிறிஸ்து இந்த பரிதாபமான பெண்களுக்கு அவசியம் இல்லைனாலும் அவர்களுக்கு காட்சியளித்து பயம் போக்குற தேவனை நீங்கள் நம்புறீங்களே, பயத்தோடு இருக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் உங்களுக்கு பேசுறாரு, உங்களுக்கு பயங்களை எல்லாம் அமைதல் படுத்துவதற்காகத்தான் உயிரோடு நான் வந்திருக்கேன். பயப்படாத, ஏன் பயப்படுற? நான் என்னுடைய உயிர் தெளிதல்ல உம்முடைய பயத்தை எல்லாம் அமைதல் படுத்தக்கூடிய வல்லமையும் ஆறுதலும் நான் உயிர் தெளிந்த மகா தேவன் மாத்திரம் இல்லை, உன்னுடைய ஒவ்வொரு பதறலையும் பயத்தையும் அறிந்த தேவன், பரிதபிக்கிற தேவன். இன்னைக்கு சொல்றேன், பயப்படாத. நமக்கு சொல்லியா உயிர் தெளிந்த கிறிஸ்து நாம் எதை குறித்தும் பயப்பட அவருக்கு மனசு இல்லைங்க. பயம் மாத்திரம் இல்லை, அவர் என்ன வந்து சொல்றாரு, சந்தோஷப்படு, களி கூறு. பிலிப்பியர்ல சொன்ன மாதிரி ஒரு தடவை இல்லை, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷப்படுங்க. ஏன்? அவர் உயிர் தெளிதல்ல உயிர் தெளிந்து மகிமையில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்து இன்னைக்கு அவருடைய சித்தம் என்ன அவருடைய மக்களுக்கு? உயிர் தெளிந்த தேவனாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்னுடைய உயிர் தெளிதல்னால சந்தோஷமா இருங்க. அவர் வாழ்த்துற மாதிரி இன்னைக்கு பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு வாழ்த்துதல். குட் மார்னிங் லேடிஸ், குட் மார்னிங் மென். பயப்படாதீங்க, உயிர் தெளிந்து நான் இருக்கிறேன் கூட, நான் இருக்கிறேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்ன ஒரு ஆண்டவருங்க, என்ன ஒரு ஆண்டவர். உனக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை மறவா இயேசு நாதா. இந்த நிமிஷத்துலேயே உன் எண்ணம் தான் எனக்கு, உனக்கு வர கஷ்டம் உன்னை விட எனக்கு தெரியும். உள்ளுக்குள்ள பதற்றம், தேவதூதனை ஐயோ நான் என்ன பண்ணுறது தெரியலையே, வாழ்க்கையில் இப்படி கஷ்டம் இருக்குதே, இப்படி தேவதூதனை பார்த்துட்டேன், இது பார்த்துட்டேன், ஊரெல்லாம் இப்படி என்ன பண்ணுவாங்களே, இது இயேசு செத்துட்டாரேன்னு உன் பதட்டம் வேதனை எல்லாம் எனக்கு தெரியும். பயப்படாத, நான் உயிர் தெளிந்த பயப்படாத. இன்னொரு பாட்டு நம்ம பாட போகிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில். எத்தனை புலம்புறீங்க நீங்க, என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அவரே கேட்டுக்கிறார், யோசிச்சு பாரு நல்லா, பதறிய என் மீட்பர் உயிரோடு இருக்கும் போது என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்க தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்க எழுந்திருந்தோர். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர், சாபமோ தீர்த்தோர் சர்க்குருநாதர், சஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழாய் மகிழாய். என்ன பாட்டுங்க! இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, இந்த தேவதூதன் சொன்னாரு, இந்த தேவதூதனுடைய அனௌன்ஸ்மெண்ட், நீங்க எல்லாரும் எங்க வரணும், கலீலியாக்கு வாங்க. தேவதூதன் அவரு சத்தம் கம்பீரம் எப்படி இருக்கும் நான் நினைச்சு பார்க்கணும். சில நேரத்தில் எங்க பாஸ் சொல்லுவாரு, ஆபீஸுக்கு வா அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், ஏதோ இருக்குடா சாமி அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கோம் ஆஃபீஸுக்கு வாங்கும் போது. அந்த மாதிரி இந்த தேவதூதன் சொன்னது, ஒருவேளை இந்த பெண்களுக்கு அதுவும் இன்னொரு பயம், இந்த மாதிரி இயேசு உயிர்த்தோடு எழுந்த தேவாதி தேவனாக வரப்போறாரே, கலீலியாவுக்கு வந்து உலகளாவிய ராஜ்யத்தை எடுத்தப்படுறாரே, அந்த சீஷருங்க பாவம் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களை கூப்பிட்டு ஏதோ நியாயம் தீர்க்கறது கூப்பிட போறாரு போல, கலீலியா போனவன பெரிய இருக்குது அவங்களுக்கு, செஞ்சதுக்கெல்லாம் இருக்குன்னு அதை நினச்சி பயந்து போயிருக்கலாம். ஒரு வார்த்தையில் அவங்க பயத்தை எல்லாம் போக்குற, என்னை விட்டு துரோகமாக ஓடினவங்க தான். ஆனால் அவங்க யார்? என் சகோதரங்க, என் பிரதர். யோசேப்பு பார்த்து அந்த சகோதரங்க துரோகம் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்து அவங்களுக்கு நான் தான் யோசேப்பு அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தி பாசத்தை எல்லாம் கொட்டின மாதிரி, இங்கேயும் அவர் உயிர் தெளிந்து உயர்ந்த பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் பாசத்தையெல்லாம் கொட்டி அவரை வெளிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் துரோகிங்க தான், என்னை கைவிட்டீங்க, என்னை காட்டி கொடுத்து விற்று போட்டவங்க தான், பயத்தில் ஓடினவங்க தான். கலீலியா நியாய தீர்ப்பில்லை, நம்ம பாச திருவிழா, நம்ம அன்பின் திருவிழா. வாங்க பரிதபிக்கிற கிறிஸ்துவ. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்களா, இயேசுவுக்கு துரோகம் செஞ்சிட்டேன், நான் தப்பு செஞ்சிட்டேன், அவரை சோதனையின் நேரத்தில் உலக சோதனையில் அவரை காட்டி கொடுத்துட்டேன், மனம் தளர வேண்டியதில்லை நீங்கள். ஏன்னா உங்களை நீங்களும் மனம் திரும்புதலின் கலீலியாவுக்கு வந்தீங்கன்னா உங்களை சகோதரனே சகோதரனே கூப்பிட்டு அரவணிச்சுக்கிற கிறிஸ்துவர். நீங்கள் மனம் தளர வேண்டியதில்லை, என்ன சோதனையில் விழுந்திருந்தாலும் எந்த அளவுக்கு பின்வாங்கி போயிருந்தாலும் உங்களுக்கு உயிர் தெளிந்த தேவன் கலீலியாவுக்கு வாண்டுற, வா உன்னை சகோதரன்னு கூப்பிட்டு நான் அணைச்சிக்கிறேன், அணைச்சிக்கிற வா அப்படின்றாரு. என்ன அதிசயம், பயப்படாத, கலி கூறுங்க. இன்னைக்கும் நமக்கு அது அப்போ சொல்லியிருக்க, நமக்கு போவே போவாது சந்தேகம். அவர் அப்போ சொல்லியிருக்கலாம், பேதுருவன் தான் நல்லவராக இருக்கலாங்க பாஸ்டர், திருந்தி இருக்கலாம். நான் திருந்துறவனே இல்லை. பேதுரு மூணு வாட்டி தான், நான் 300 வாட்டி காட்டி கொடுக்குறவனாச்சே, என்னையும் அவர் கூப்பிடுவாரா பிரதரா, என்னையும் அவர் இப்படி தான் அன்பு செய்கிறாரா, இருக்கா சந்தேகம். திருந்த இயேசுடைய அன்பை சந்தேகப்படுறதே பொழப்பு நமக்கு. இதுதான் பொழப்பு, இதுதான் பொழப்பு. யோசிச்சு பாருங்க, எபிரேயருக்கு எழுதினவர் சொல்றாரு, அவர் உயர்ந்த தேவன்தான், அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெக்கப்படுறது இல்லையா. அந்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு உங்க மூஞ்ச என் மூஞ்ச கண்ணாடியில போய் பாருங்க, எத்தனை துரோகிங்க. ஏதாவது ஒழுங்கு இருக்கா, எதுலேயும் ஒழுங்கு இல்லை. நம்மளை வெக்கப்படணும் சில பேர் சொல்லிக்கிறதுக்கு, நம்மளை போய் சகோதரன் அங்கே போய் அறிக்கிறதுக்கு அவர் வெக்கப்படுறது இல்லையா. ஏன், அவரை பரிசுத்தமாக்குறவர் இவரே, சரி பண்ணுறவர் தான் அவர் தான் பரிசுத்தமா. இன்னைக்கும் நம்மளை சகோதரனை கூப்பிடுற தேவன் ஓகே. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய பொங்கி வருகிற தயவை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு பயன்பாடை நான் சொல், ரெண்டு பயன்பாடுகளை சொல்லி பார்க்கலாம், முடிக்கலாம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய அவருடைய அஃபிஷியல், அவருடைய தனிப்பட்ட அடையாளத்தை இந்த உயிர்த்தெழுதல் ஊர்ஜிதப்படுத்துது. இயேசுக்கு ரெண்டு அடையாளம், அவருக்கு அதிகாரபூர்வமான அஃபிஷியல் அடையாளம் இருக்கு, இன்னொன்று அவர் தனிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கு. என்ன ஒரு அஃபிஷியல் அடையாளம்? இப்போ அஃபிஷியல் அடையாளம்னா ஒருத்தரை நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றோம் இல்லை, ஒரு ஜட்ஜ் இல்லை கமிஷனர் ஆஃப் போலீஸ்ன்றோம், அவர் ஒரு அடையாளம், ஒரு அதிகார அடையாளம். அவர் தனிப்பட்ட அடையாளம் ஒன்று இருக்குது. என்ன, அவர் யாருடைய மகன் இல்லைங்க, இத்னாருடைய மகன், அது தனிப்பட்டது. அந்த மகன் அவர் எவ்வளோ பெரிய ஜஸ்டிஸாக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் மகங்க அப்பா கிட்டே போனால் தனிப்பட்ட விதத்தில் நடந்துக்குவார். அதே மாதிரி இயேசுக்கு ரெண்டு அடையாளம், அவருடைய அஃபிஷியல் அதிகாரம் என்ன அடையாளம், அது என்ன, அவர் கிறிஸ்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசி அவர் தான், அவர் தான் இறுதி தீர்க்கதரிசி, இறுதி ஆசாரியன், இறுதி ராஜா, இஸ்ரேல் காத்திருந்த மேசியா. முழு பலேற்பாடும் இந்த மூணு பேருடைய கதை தான், ஆசாரியனுடைய கதை, தீர்க்கதரிசியுடைய கதை, ராஜாவுடைய கதை, முழு பலேற்பாடு. அது இறுதியாக நிறைவேற்றக்கூடியவர் இவர் தான், இவர் தான் வரப்போகிற மேசியா இல்லைங்களா. அவருடைய தனிப்பட்ட அடையாளம் என்ன, அவர் கிறிஸ்துவாக இருந்தாலும் அவர் தேவகுமாரன் இல்லைங்களா. அவர் யாருடைய மகன், கடவுளுடைய மகன். அதனால தான் பேதுரு வந்து நீர் கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அவருடைய அஃபிஷியல் அடையாளம் அவர் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருடைய தனிப்பட்ட அடையாளம் அவர் தேவனுடைய குமாரன். இது ரெண்டையும் ஊர்ஜிதமாக நிரூபிக்கிறது எது, இறுதியாக நிரூபிக்கிறது எது, அவருடைய உயிர்த்தெழுதலுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஏன்னா இயேசுவே சொன்னார் அவர் மேசியா கிறிஸ்துன்னு. எப்படி தெரியும், யோவான்ஸ்தானாக்கு சந்தேகம் வந்துருச்சு, அவர் டவுட் அனுப்புகிறார், வரப்போகிறவர் நீரா, நமக்கு வருது இல்லைங்களா டவுட்டு, ஜெயிலில் போட்டாச்சு, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் இயேசுவை டவுட் படுறது, நீங்கள் தானா கடவுள் அப்படின்னு. அந்த மாதிரி யோவான்ஸ்தானாக்கு டவுட் வந்துருச்சு, வரப்போகிறவர் நீரா இல்லை வேற யாராவது வரணுமான்னு அவர் கேட்குறார். இயேசு சொன்னார், குருடர்கள் பார்வையிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, தரித்திர சுவிசேஷத்தை கேட்குறாங்க, போய் சொல்லு. அப்போ யோவான்ஸ்தானாக்கு, ஆமாம் இவர் தான் கிறிஸ்து. ஆனால் இந்த பரிசேயர்கள் ஒத்துக்கலை, இந்த மதத்தலைவர்கள் ஒத்துக்கலை, இதெல்லாம் பிசாசுனால் இந்த அடையாளத்தை செய்கிறாரு, எங்களுக்கு ஒரு வானத்தில் இந்த அடையாளத்தை காட்டு, நாங்கள் நம்புகிறோம் நீதான் அஃபிஷியலாக கிறிஸ்துன்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் உங்கள் அவிவிசுவாசத்துக்காக ஒரு சாக்குப்போக்கு சொல்லாமல் என்னை நம்பாமல் இருக்கலாம், நீங்கள் கேட்குற அடையாளத்தை நான் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு கடைசியாக ஒரு அடையாளம் கொடுப்பேன், அந்த தான் இறுதி நிரூபிப்பு, நான் தான் அஃபிஷியல் கிறிஸ்துன்னு. என்ன அது, யோனா எப்படி 3 நாள் வயிற்றுக்குள்ள இருந்தானோ அதே மாதிரி மனிதகுமாரன் பூமியின் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்து வெளியே வரும். என்னுடைய உயிர்த்தெழுதல் தான் பெரிய அடையாளம், நான் தான் கிறிஸ்துவன். இங்க அவர் சொன்னபடியே மரித்து 3 நாள் இருந்து வெளியே வந்தது என்ன காட்டுது, அவர் தான் சாட்சாத் கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் தான் இறுதி தீர்க்கதரிசி. கடவுளுடைய செய்தியை கடவுள் எப்பேற்பட்டவர்னு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சாட்சாத்து உண்மை. கடவுள் அவர் தான் வெளிப்படுத்துறவர். நரகத்தை பத்தி அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் ரொம்ப உண்மை. எதன் மூலமா தெரியும், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக. அவர் தான் தீர்க்கதரிசி நிரூபிச்சிருக்கிறார், நீ பாவம் செஞ்சு உன் கண்ணை நீ புடுங்கி போடலைன்னா நீ நரகத்துக்கு போவேன்னு அவர் சொன்னது உண்மையா இல்லையா, சாட்சாத் உண்மை. ஏன்னா இறுதி தீர்க்கதரிசி சொல்லிட்டார்ப்பா, அவர் கடவுளை பற்றி சொன்னது, வாழ்க்கையை பற்றி சொன்னது, பரலோகத்தை பற்றி, நரகத்தை பற்றி, எல்லாத்த பற்றி சொன்னது. வேற யாரும் சொன்னதாவது கேட்காம இருந்துருங்க, அவர் சொன்னதை கேட்காம இருந்துடாதீங்க. அவர் சொன்னவர் சாட்சாத் உண்மையை சொன்னார். அவர் தான் இறுதி ஆசாரியன், இறுதி ஆசாரியன். அவரை அன்றி வேற யாருக்கிட்ட பிதா கிட்ட வரவே முடியாது. அவர் மூலமா மட்டும்தான் ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட ஒப்புரவு ஆக முடியும். நானே வலியும் ஜீவனும் சத்தியம். அவர் சொன்னது உண்மை. ஏன்? அவர் உயிர் தெளிந்து நிரூபிச்சார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் அவர் தான். அவர் தான் இறுதி தீர்க்க ராஜா. அவர் தான் இந்த உலகத்தையும் வரப்போற உலகத்தையும் ஆளப்போற எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியான ராஜா. எப்படி தெரியும்? உயிர் தெளிந்து நிரூபிச்சாரு. அவர் அபிஷியலா அவர் தான் கிறிஸ்து. உங்களுக்கு புரியுதுங்களா? அவருடைய அஃபிஷியல் அடையாளம் அவர் உயிர் தெளிதலை ஊர்ஜிதப்படுத்தார். அவருடைய தனிப்பட்ட அடையாளம் என்ன? அவர் தேவனுடைய குமார். பவுல் எழுதலையா ஒன்னுக்கு ரோமர் ஒன்னுல, ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று உயிர் தெளிதலினாலே வல்லமையோடு நிரூபிக்கப்பட்டார், அறிவிக்கப்பட்டார். அவருடைய உயிர் தெளிதல், கடைசியாக அவருடைய உயிர் தெளிதல் வேற என்னவோ ஊர்ஜிதப்படுத்துது தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் அவர் சம்பாதித்த மீட்பு, பரிபூர்ண மீட்பு என்பதை ஊர்ஜிதப்படுத்துது. நீங்களும் நானும் ரட்சி இயேசுவை நம்புறவங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நீங்க நம்புறீங்களா? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எதன் அடிப்படையில்? சாட்சி சொல்ல போனா சில பேருக்கு சொல்லவே வர்றதில்லை. இப்படிதான் சொல்லணும். எப்படிங்க நம்புறீங்க இயேசு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கன்னா என்ன சொல்லணும்? என் பாவங்கள் எல்லாம் இயேசு தன்மேல் சுமந்து அவர் பரிகார பலியாக மரித்து சிலுவையில முடிந்ததுன்னு சொல்லி அவர் ரத்தத்தினாலே என்னை மீட்டார். கரெக்ட் பதில் அதான். என் பாவத்தை இயேசு எடுத்துக்கிட்டார் தன்மேல, அவர் சுமந்து எனக்காக மரித்து முடிந்ததுன்னு சொல்லிட்டார். அது அவரை நம்புறேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அந்த ரட்சிக்கப்பட்டிருக்க அவர் கொடுத்த பலிய கடவுள் ஏற்றுக்கொண்டாருன்னு என்னப்பா கேரண்டி? அவர் கொடுத்தாரு, பலி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாரு. கடவுள் அதை ஏற்றுக்கொண்டு இன்னமே நீ செஞ்சுகிட்டு இருக்கிற எந்த ஒரு பாவத்துக்கும் ஒரு கிராம் தண்டனை கூட உனக்கு வராதுன்றத எந்த உறுதியில நீ சொல்ல முடியும்? நீ நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்கும் போது ஒரு துளி ஆக்கினியும் உனக்கு வராதுன்னு நீ எந்த உறுதியில சொல்ல முடியும்? ஏன்னா எந்த கடவுளுக்கு பலி அவர் கொடுத்தாரோ அந்த பிதா, எந்த பிதா கைவிட்டாரோ அந்த பிதாவே அவர் மரித்து கல்லறையில வைத்த பிறகு அவரே அவரை உயிரோடு எழுப்பி என்ன காட்டினாரு? இன்னமே இயேசுவை நம்புகிற ஒரு பாவிக்கும் எத்தனை பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்துக்கு தண்டனை இல்லை. அதனோட கேரண்டி என்ன? அவருடைய உயிர் தெளிதல். அவருடைய உயிர் தெளிதல். அவருடைய கல்லறை வந்து ஒரு கடையின் சிறை மாதிரி. நம்ம ஊர்ல எல்லாம் அது இல்லை, அந்த காலத்துல இருந்துச்சு. கடை ரொம்ப வாங்கிட்டீங்கன்னா உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. ஜெயில போட்டு வேலை செய்ய வைக்கணும். நீங்க வேலை செஞ்சு நைட் அண்ட் டே வேலை செஞ்சு உங்க கடன் அடைச்ச பிறகு தான் வெளியே அனுப்புவாங்க உங்களை. அந்த மாதிரி இயேசு நம்முடைய பாவ கடனை சுமந்துகிட்டு கல்லறை சிறையில போயிட்டார். சிலர் போயிட்டார். ஆனா அந்த கல்லறை சிறையிலிருந்து வெளியே உயிர் தெளிந்து வந்தது என்ன காட்டுது? நம்ம மேல் நம்மளுடைய பாவ கடனை எல்லாம் முற்று முழிய தீர்த்து வெளியே வந்தது. அதனால ஒரு பாவ கடனும் எனக்கு இல்லை. எது எதை ஊர்ஜிதப்படுத்துது? என்னுடைய ரட்சிப்பு பரிபூர்ணம்னு அவருடைய காலி கல்ற, காலி கல்ற. நமக்கு பிடிச்ச ஒரு பெரிய சாபம் இதுதான். இன்னைக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா பக்தியா இருக்குங்க பாஸ்டர். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டேன், நேற்று நாளைக்கு ஃபீலிங் போயிடுச்சு, ஒரு தப்பு செஞ்சுட்டேன், நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னா டவுட்டுங்க பாஸ்டர். ஏன்னா ஒரு பாவம் செஞ்சுட்டேன், கடவுள் பிரசன்னமோ எனக்கு இல்லை. இந்த ஃபீலிங்லேயே வாழ்ந்துருந்து இப்படி நம்ம வாழ்ந்தோன்னா ஒருபோதும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேற முடியாது. உங்களுக்கு ஃபீலிங் இருக்குதோ இல்லையோ அந்த கல்லறை இன்னைக்கும் காலி தான். நம்முடைய விசுவாசம், நம்முடைய ரட்சிப்பு, நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ, எப்படி உணர்றோமோ அதை பொறுத்து இல்ல, வரலாற்றின் உண்மைகளை பொறுத்து இருக்கிறது நம்முடைய ரட்சிப்பு. உங்களுக்கு அது உணர முடியுதா? உங்களுக்கு ஒருவேளை பழைய பாவங்கள் ஞாபகம் வந்து ஏதாவது பாவங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவம் நீ ஒருவேளை ரட்சிக்கப்பட்டதான்னு சந்தேகம் ஏற்படுத்தினா அந்த பாவத்துக்கு நீங்க மனம் திரும்பணும் தான், ஆண்டவர்கிட்ட வரணும் தான், மனம் திரும்பி அதை விடணும் தான். ஆனா ரட்சிப்பு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த பெண்களோடு கலரகிட்ட போங்க, உள்ள இறங்கி போங்க, அந்த துணியை பாருங்க, அந்த தேவ தூதனுடைய சத்தத்தை கேருங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெளிந்தார். அவர் உயிர் தெளிந்து வந்ததுனால என்னுடைய ரட்சிப்பு சீலாயிருச்சு. ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு. நான் இன்னைக்கு உணர்றனோ இல்லையோ, நான் ரட்சிக்கப்பட்டேன். ஏன், என்னுடைய ரட்சிப்பு அந்த வரலாற்று உண்மையின் அடிப்படையில் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? உயிர்த்தெழுந்த தேவனை எப்படி தொழணும், நம்ம எப்படி துதிக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபிப்போம்.